மதுரகவிகளுடைய அவதாரம் திருக்கோளூர் திவ்யதேசத்திலே வைத்தமாநிதி பெருமானுடைய ஆஸ்தானத்திலே துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே சித்திர மாசம் சித்திரை நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார். வைகாசி விசாகத்துல நம்மாழ்வார், சித்திரையில் சித்திரையில் மதுரகவி ஆழ்வார், சித்திரையில் சித்திரையில தான் அனந்தாழ்வான் திருவவதாரம் பண்றார். திருவேங்கடத்தில் அனந்தாழ்வான் தான் நித்தியம் புஷ்பகைங்கிரம் அணிந்திருந்தார். அந்த அனந்தாழ்வான் பிள்ளையார், அனந்தான் பிள்ளையார் அனைவரும் இன்னைக்கு அடியேன் மதுரகவிதாசன் அப்படின்னு தான் போட்டுப்பா. ஏன் அவ மதுரகவிதாசன் போட்டுக்கிறான்னா, மதுரகவி ஆழ்வார் சித்திரையில் சித்திர, அனந்தாழ்வான் சித்திரையில் சித்திர, அந்த சிஷ்யாளுங்கிறதுக்காக இவர்கள்லாம் அடியேன் மதுரகவிதாசன் என்று எழுதி கொள்ளுகிறார்கள். அப்ப சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்திலே மதுரகவி ஆழ்வார் பக்கத்து திருக்கோளூர்ல அவதரிக்கிறார். துவாபர யுகம் தொடங்கி 883,888 வருஷம் அதுலதான் வாழ்வாருடைய அவதாரம். 883,888 ஈஸ்வர வருஷத்தில் சித்திர மாசம் 15 தேதி சுக்லபட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் ஜெய்மினி சாமத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய மதுரகவியாழ்வார் அவதாரம். பாண்டிய க்ஷமாயாம் க்ஷமாயாம் பிரசிதாவதாரம் சைத்ரஸ்தசித் ரோடு சைத்ரச்ச சித்ரோடு மூர்த்வசூடம் ககாம்சபாஜம் மதுரம் கவீந்திரம் சட்டாரி பக்தம் சரணம் பிரபத்தியே. சட்டாரியான நம்மாழ்வாருக்கே பக்தனா இருந்த மதுரகவியாழ்வாரை வணங்குகிறேன். சைத்ரஸ்த சித்ரோடுஜ மூர்த்வசூடம் ககாம்சபாஜம். ககாம்சர் ககன ஆகாசத்துல பறக்கிற பக்ஷியொல்யம் ஆகாசம் கே ஆகாச கக ஆகாசத்துல பறக்கிற பக்ஷி ககாம்சம் பக்ஷிகளுக்குள்ள தலைவரான கருடனுடைய அம்சமாகவே மதுரகவியாழ்வாருடைய அவதாரம். மதுரம் கவீந்திரம் மதுரமா பாடக்கூடியவர். அவருக்கு மேல சொல்றார் ஹஸ்தத்த ஹஸ்தஸ்த தாள திதயம் பிரபத்யே சட்டாரி வாக்வியாசம் உதார கீர்த்தி மாதுரிய சம்ஸ்கிருஷ்ட கவித்வ யுக்தம் மகத்வ சம்பாவித புத்தி தத்துவம். மகாந்தரானவர், அதீத புத்தி படைத்தவர், ரெண்டு தாளங்களை திருக்கையிலே கொண்டவர். சட்டாரி வாக்வியாசம் உதார கீர்த்தி, எப்படி வேதத்தை பரப்புறதுக்கு வியாசர் வந்தாரோ அதை போல நம்மாழ்வார் வைபவத்தை உலகத்தாருக்கு எடுத்து கூற மதுரகவியாழ்வார் அவதரித்தார். திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமான் குபேரன் அவநிதிகளை தொலைச்சுட்டார். அவர் எல்லாத்தையும் ஜாகிரதப்படுத்தி மை போட்டு பார்த்து எடுத்து திருப்பி கொடுத்த பெருமாள் வைத்தமாநிதி. அதனால நமக்கு எங்கான சொத்தெல்லாம் தொலைஞ்சு படுத்து அப்படின்னு சொன்னோம்னா வைத்தமாநிதி பெருமாளை தான் பறிச்சு கொள்ள வேண்டும். ஏன்னா சொத்தா அவராத்தான் இருக்கார். நிக்ஷேப வித்தனாய் ஜாகிரதையான சொத்து, அசலும் காணா போகாது வட்டியும் காணா போகாது, ரெண்டுமே இருக்கிற சொத்து. ஏன்னா லோகத்துல அசல் ஜாகிரதையா இருக்கணும்னா வட்டியை குறைச்சிருவா, வட்டி நிறைய வேணும்னா அசல் காணா போயிடும். சரி அஜாக்கிரதையா இருக்கணும்னா குறைச்சலா 3, 4, 5 விடுவா, 25, 30 கொடுக்கறாள் என்ன அது மட்டும்தான் தருவா. அதனாலதான் அது ரெண்டுமே ஒத்து வராது. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்ல, பெருமாளும் ஜாகிரதையா இருக்கார், அசல் பக்தி தான் வட்டி வளர்ந்துட்டே போறது, ரெண்டுமே குறவில்லையோ இல்லையோ. அப்ப பக்திங்கிற வட்டிக்கும் குறவில்லை, அசல்ங்கிற பெருமாளுக்கும் குறவில்லை, ரெண்டுமே நல்லா கிடைக்கிறது இல்லையா. அவர் வைத்தமானதி பெருமாள் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்ன கண்கள் நீர் மல்கி மண்ணுழல் அவன் சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே என்று பக்கத்தாபல் இருக்கிற திவ்யதேசம் அங்கதான் முதுகவியாழ்வார் அவதரித்தவர். அவர் அப்படி வடநாட்டு யாத்திரைக்காக புறப்பு போயிடுறார். இனி இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். யாத்தே சம்பத் சரோகேக ஜனே ஈஸ்வர என்கிற சம்பத்சரத்திலே சம்பத்சரத்திலே சைத்திர மாசே திசப்தோத்தரதி வாசரே சுப்ரபக்ஷே சுப்ரபக்ஷே சுக்லபக்ஷத்திலே திசப்தி திசப்த 2/7/14 நாட்கள் முடிந்த 15 தேதியிலே. அப்ப சித்திர மாசத்திலே 15 தேசத்திலே தேதியிலே சைத்திரே மாசே சப்தோத்தர சரிஷ்யே சித்ராக்கியே பார்கவியே குணவதி சினே பிராதுராசி சட்டாரே சட்டாரேர் அந்தவாசி விஜேந்திர மதுரகவிரசௌ மாதிரு ஜீவனாய. நம்ம போன்றவர்களுடைய உய்வடைவதன் பொருட்டே மதுரகவியாழ்வார் திருவவதாரம் பண்ணினார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவியாழ்வார் எதிராசனார் இவர்கள் வாழ்வாக வந்துயித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மடாவளவனிகள் உபதேசரத்திரமாலையில சாதிக்கிறார். ஆனா இதை எங்க சொல்றாருங்கிறத அவசியம் அடியார்கள் தெரிஞ்சுக்கணும். கார்த்திகை மாசம் முதல்ல ஐப்பசி மாசத்துல தொடங்கினார். ஐப்பசி ரோணம் அவிட்டம் சதயம் ஐப்பசி ஆச்சு. ஐப்பசியில முதலாழ்வார்கள் முடிஞ்ச உடனே கார்த்திகை வந்தது. கார்த்திகையில 2 ஆழ்வார்கள் திருவங்கி ஆழ்வார் அதே போல திருப்பாணாழ்வார் அவர் ரெண்டு பேரை சொல்லி முடிச்சார். கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி மாசம் பிறந்தது, மார்கழியில தொண்டரடி புடியாழ்வார் அவரை சாதித்தார். அடுத்தது தை பிறந்தது, தையில் மகாமின்னு தாரணியீர் திருமணிஷி ஆழ்வாருடைய அவதாரம் தை முடிஞ்சு போச்சு. தை மாசி வந்தது, புனர்வசூது குலசேகர ஆழ்வார் அவதாரம் அதை சொல்லி முடிச்சார். மாசிக்கு அப்புறம் பங்குனி, பங்குனி மாசத்துல ஆழ்வார் அவதாரம் கிடையாது. அடுத்து சித்திர மாசம், சித்திர மாசத்துல முதுகவி ஆழ்வாரை சொல்லணும் இல்லையோ, அங்க சொல்லல மணவாளவானிகள் நிறுத்தினுட்டார். அடுத்து வைகாசி மாசம் வந்தது நம்மாழ்வாரை சொல்லிட்டார், ஆனி மாசம் வந்தது பெரியாழ்வாரை சொல்லிட்டார், ஆடி மாசம் வந்தது ஆண்டாளை சொல்லணும் இல்லையோ. அப்பதான் மூணு பேரை சேர்க்கிறார், மூணு பேரை சேர்த்து ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் என்ன. அடுத்து இப்ப சித்திர மாசத்தில் இருக்கிற எதிராசர் சித்திர திருவாதிரியோ இல்லையோ, சித்திர சித்திரையில மதுரகவி ஆழ்வாரோ இல்லையோ, அங்க ரெண்டு பேரையும் விட்டு வச்சுட்டு அங்க ராமானுஜரை விட்டது தப்பில்லை. ஏன்னா ஆழ்வாரத்தான் இப்ப அவர் பாடிட்டு வர்றார், ராமானுஷர் ஆழ்வார் அல்லர், மதுரகவி ஆழ்வாரை மட்டுமாவது பாடியிருக்கணும். ஆனா வேணும்னு மதுரகவிகளை விட்டுட்டு இப்ப தாண்டி வந்து ஆடி மாசத்துக்கு ஆண்டாளை சொல்ல போகும்போது கீழிருந்து ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசர் என்ன மூணு பேரையும் சேர்க்கிறாருன்னா, இந்த மூணு பேருமே ஆச்சாரியாபிமானத்தில் இருந்தவா, அதனாலதான் மதுரகவி ஆழ்வார அங்க அவர் சொல்லலை. சித்திர மாசத்துல சொல்லியிருந்தா ஆழ்வார் கோட்டில சேர்ந்திருப்பார், ஆழ்வார் கோட்டில சேர்த்துட்டா பகவானத்தான் எல்லாமா கொள்ளணும், ஆச்சாரியன பகவான்னு கொள்ள முடியாது, பகவானே பகவானா கொள்ளுவா. ஆனா இங்க திருமகளான ஆண்டாளோ ராமானுஷரோ மதுரகவி ஆழ்வாரோ இந்த மூணும் ஒரே வர்க்கம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் திருமணவர்கள் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். ராமானுஷருக்கும் அவர் ஆச்சாரியன் தான் எல்லாமே, ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் தான் எல்லாமே, மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரே அனைத்தும். இப்படியாய் மதுரகவிகள் செல்வம் மண்ணி இருக்கக்கூடிய ஈஸ்வர வருஷத்திலே சித்திரை 15 சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமையில் அவதரித்தார். செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூரிலே சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசா புண்ணியா புஷ்பித காணனாக, எப்படி ராம பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்தாரோ அதே போல இவாளுக்கும் சைத்திர ஸ்ரீமான் அயம்மாசா ரொம்ப வசந்த மாசம், எல்லா இடத்திலையும் பூத்து குலுங்குற மாசம், காய்கனிகள்லாம் பழுத்து குலுங்கக்கூடிய மாசம், அப்படிப்பட்ட சித்திர மாசத்தில் அவதரித்தார். சித்ரா நட்சத்திரத்தில் அவதரித்தாரோ இல்லையோ, நட்சத்திர கணக்கு 27 இவர் எதற்காக நடு நட்சத்திரத்துல பிறந்தார்னா, திருமந்திரத்தில் இருக்கிற நடு பதமான நமஹாங்கிற சப்தம் அதனுடைய அர்த்தத்தை விளக்கறதுக்கே இந்த ஆழ்வாருடைய அவதாரம். அதனாலதான் இவர் நடு நட்சத்திரத்துல பிறந்துட்டாராம். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல மனோனன் சாதிக்கிறார். திருமந்திரத்தினுடைய மத்தியம பதம் மந்திர பிரம்மணி மத்தியமே நமசா பும்சஸ்வரூபம் கதிஹி கம்யம் சீக்ஷிதம் ஈக்ஷிதேன புரத பஷாதபி ஸ்தானரஹான்னு பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில சாதிக்கிறார். நடுவில் இருக்கிற நமசப்தம் பாகவத அபிமானத்தை அதுதான் சொல்லும், பாகவத சேஷத்துவத்தை நமசப்தம் தான் சொல்லும். தச்சேஷத்துவத்தை விட ததிய சேஷத்துவத்துக்கு ஏற்ற மொழியோ, அழ்வார் அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார்ங்கிறார் இல்லையோ, மச்செல்லாம் பேசினின் திருவெட்டெழுத்தும் கத்துனான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கடிமேனு திருவங்கியாழ்வாருடைய 8 பெரிய திருமொழியில பாசுறோம். அப்ப அவனுக்கடியவன்கிறத காட்டிலும் அவன் அடியார்க்கடியான்ங்கிறது ஏற்றம், அதுதான் நமசப்தத்தில் உள்ளது. அதைத்தானே மதுரகவி ஆழ்வாரே காட்டுறதுக்கு இருந்தார். அப்ப நடு சப்தமான நமஹா ததிய சேஷத்துவத்தை சொல்லித்து அடியார்க்கடியான்னு விளக்கித்து அதை சொல்றதுக்காகத்தான் இவ்வாழ்வாருடைய அவதாரம். அவதரித்தவர் சித்திர நட்சத்திரம் நடு நட்சத்திரம், அதில் அவதரித்தார்ங்கிறத பார்த்தோம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திர நாள் பாருரகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்னு நெஞ்சமே ஓர் மத்தாழ்வார்கள் அவதரித்த நாளை காட்டிலும் இந்த சித்திரையில் சித்திர நாளுக்கு தனி ஏற்றம் உண்டு என நெஞ்சே நீ தெரிந்து கொள் என்ன உபதேச ரத்னமாலையில் சாதிக்கிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பொதம் போத சீர்த்த மதுரகவி செயல்கரையில் ஆர்த்த புகழ் ஆரியர்கள் அருளிச்சேயனின் நடுவே சேர்த்தார்கள். அருளிச்சேயலுக்கு நடுவுல சேர்த்திருக்கா, 1000 கடைசி பிரபந்தம் கணினிச்சிருத்தாம்பு, அதுக்கப்புறம் 2000 முழுக்க பெரிய திருமொழி. எப்படி சொல்றது வழக்கம்னா, 1000 முதல் பிரபந்தம் திருவாய்மொழி, அது ஓம்ங்கிற பிரணவ அதாவது திருப்பல்லாண்டு, திருப்பல்லாண்டு ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடும். 1000 முடிவு முடிவு கண்ணினு சிறுத்தாம்பு, அது நடு பதமான நமஹாங்கிற சப்தத்தின் அர்த்தம் சொல்லும். அதுக்கப்புறம் நாராயணாயாங்கிற 3வது பதமும் இல்லையோ, அதை பெரிய திருமொழியே சொல்லும்னு சொல்றதும் உண்டு. அல்லது திருவாய்மொழி சொல்லும்னு சொல்றதும் உண்டு. அப்ப ஓம் நமோ நாராயணாயா மூன்று பதங்களை விளக்கறதுக்கு தான் திருப்பல்லாண்டு, கணன் சிறுத்தாம்பு, திருவாய்மொழியாக இப்படி இந்த மூன்றாக பாடியிருக்கார்கள்னு சொல்லலாம். மதுரகவி ஆழ்வார் அவதரித்தவர், இனி மேற்கொண்டு நம்மாழ்வார் அவதரிக்க வேணும் என்னும் காத்து கொண்டிருக்கிறார். மாசத்தில் சித்ரா நட்சத்திரத்திலே ஸ்ரீ குமுத கணேசாம்சராய் ஸ்ரீ வகுலபூஷண பாஸ்கரோதயத்துக்கு அருணோதயம் போலே, சூரியோதயம் நடக்கிறதுனா முன்னாடி அருணோதயம் நடக்க வேண்டாமா? இதை பத்தி வால்மீகி பகவானே சொன்னார். முதல்ல ஹனுமான் அசோகவனத்துக்கு எழுந்துள்ளினாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் ராமன்கிற சூரியோதயம் நடக்க போறது. ராமனே சூரிய குலத்தில் அவதரித்தவர். ராமன் சூரியோதயம் அப்புறம் ஆக போறது, முன்னாடி ஹனுமான் அருணோதயமா வந்துட்டாராம். அதை கண்டே எல்லா ராட்சசிகளுக்கும் பயம். காலங்கார்த்தால அருணோதயம் ஆரிச்சே நம்ம எல்லாம் எழுந்திருந்து ஹரி ஹரி ஹரின்னு ஏழு தடவை சொல்லணும். பிராமே முகூர்த்தேஜ உத்தாய மனசா சிந்தைய தரிமுட்டு, ஹரினா பகவான், ஹரினா குரங்கு, ரெண்டுக்குமே அதான் அர்த்தம். ராட்சசிகள் எல்லாரும் காலங்காத்தால எழுந்திருந்தா பெரிய குரங்க பார்த்தா பயந்து போயிட்டா, ஹரி ஹரி ஹரினாலாம். வால்மீகி சொன்னார், தேவலையே, ராட்சசிகளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் தெரிஞ்சிருக்கேன்னா, அவ பயத்துல ஹரி ஹரின்னு இருக்கா குரங்க பார்த்துட்டு, ஆனா இவர் வேணும்னு எழுதுறார். ஓஹோ, ராட்சசிகள் கூட ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றா போல் இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், அருணோதயம் மேல ராமன் சூரியோதயமாட்டு எழுந்துட போறாருன்னா ஹனுமான் அருணோதயத்தை போலே எழுந்துருளினார். அதை போலே மேலே நம்மாழ்வாரே வகுலபூஷண பாஸ்கரோதயம் என்னால் மதுரகவி ஆழ்வார் அருணோதயத்தை போலே. அவரை பத்தி ஸ்லோகம் சொல்றார், கணேஷ குது குமுத குமுதா கணேஷ குமுதோ நாம்னா கவிர் மதுர சம்யகா சைத்ரமாசி சுபே சித்ர தாரகாயாம் அஜாயத. இது திவ்யசூரி சரித்தம். ஒரே ஒரு மாறுதல் மட்டும் காணப்படுறது. கருணருடைய அம்சம்ங்கிறதுக்கும் ஸ்லோகம் இருக்கு, ஆனா குமுதர் கணேசர் முதலானுடைய அம்சங்கள் அப்படிங்கறதுக்கும் ஸ்லோகம் இருக்கு. இருவருமாக சேர்ந்து பிறந்தார்கள்னு வைத்துக் கொள்ள வேண்டிதான். ஏன்னா அப்படியும் ஸ்லோகம் இருக்கு, இப்படியும் ஸ்லோகம் இருக்குன்னா, அப்ப கருடாம்சராக அவதரித்தார், குமுதாம்சராக அவதரித்தார். அதே போல துவாரபாலகர் கணேசன் குமுதங்கிறவர்லாம் துவாரபாலகர்கள், அவர்களுடைய அம்சமாகவும் அவதரித்தார் என்று சொல்லிச்சிரே அடியன் கணேசன் குமுதன் என்று சொல்லுகிற ஆறுமே ஸ்ரீவைகுண்டத்துல பெருமானுடைய எட்டு வாசல்களை, நாலு வாசல்களை காக்கக்கூடிய எட்டு பேர் அவர்களைத்தான். இதுவரை லோகத்துல பிரசித்தமாக இந்த பெயர் பெற்றிருக்கிறவாளை பற்றி இவ்விடத்தில் பேச்சில்லை. சாம சாம சாகாத்தேன பூர்வசிகா பிராமணவரனே அவதரிக்கையாலே, ஜெய்மினி சாகையை பாடக்கூடியவராய் அதை அத்தியனம் பண்ற பூர்வசிகை பிராமண குலத்திலே திருவதாரம் பண்ணினார். நாலு வேதங்களை கற்றார், ஆறு அங்கங்களையும் அறிதீட்டு முடித்தார். சரி, இனி நாம வடதேசத்து யாத்திரையா போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம்னுட்டு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி ஹவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தரிதே முத்திதாயக்காக முக்தி கொடுக்கக்கூடிய ஏழு க்ஷேத்திரங்களுக்கு போனார். அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரிகா என்ன ஏழு திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கங்க இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வடதேசத்திலேயே தங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் அணிந்திருக்கார். ஆள வந்தார் நாதமுனிகள், அவருடைய திருப்பாட்டனாரோ இல்லையோ, நாதமுனிகள் வடதேசத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணிருக்கார். அதனாலதான் தனக்கு பேரன் பிறக்கிறச்சே யமுனை துறைவன் பேர் வச்சார். அது நாதமுனிகள் சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல இங்கேயும் பார்த்தோம்னா மதுரகவி ஆழ்வாரும் வடதேசத்தில் இருந்திருக்கார். வடக்க தேசமே ஆச்சரியம். நம்ம ஊர் பக்கம் எல்லாம் உற்சவம் கோலாகலம் அதிதால வைபவம், அந்த திவதேசத்துக்கு மண்ணே வைபவம். ஏன்னா திரும்ப திரும்ப பெருமாள் அவதரிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ. அதுவும் மதுரா நகரத்துக்கு சிறப்பு, அயோத்திக்கு சிறப்பு. முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் ஏழனுக்குள் முதல் க்ஷேத்திரம் அயோத்தி. அந்த அயோத்தி பட்டணத்துல நித்தியவாசம் அழிந்தவர் எல்லா ஊருக்கும் போய் சேவிச்சுட்டு வந்தார். திவதேசங்களை சேவிக்க எழுந்துள்ளினார். இப்படி இவர் முன்னாக அவதரித்துள்ள ஆழ்வார் முத்தனைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முறையுணாதே. ஆழ்வாருக்கோ சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உண்ண உணவில்லை, ஏதும் இல்லாமல் பகவத் தியானத்திலே எழுந்துள்ளிருந்தார். பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் சங்கதீர்த்த சமீபேது தாம்ராயத தட்சிணே தடே சுஸ்திதம் புண்டரீகாட்சம் சங்கசக்கரதரம் ஹரிம் வரதாய அபயஹஸ்தஞ்ச ரமயா தரையா சக நவநீத ரத்தன நீலாபம் பீதவாச சமச்சுதம் என்று சொல்கிறபடியே திருச்செங்கனித்துறை உடைத்தான புறநல்லாற்றின் தென்கரையிலே திவ்யமங்கள விக்கிரகயுக்தனாய் சங்கசக்கர கதாதரனாய் புண்டரீகாட்சனாய் வரத அபயஹஸ்தனாய் ஸ்ரீ பூமி நீளா சகிதனாய்க் கொண்டு எழுந்துள்ள இருக்கிற பொலிந்து நின்னபிரான் திருமுன்பை எடுத்துக் கொண்டு போய் அப்படிப்பட்ட விக்கிரகத்தை சேவிக்க பண்ணியருளி. தாயார் தாப்பனார் இப்ப நம்மாழ்வாருக்கு மாத்தினுட்டார். இத்தனை நடுவில் மதுரகவி ஆழ்வார் சரித்திரம் சொன்னாரோ இல்லையோ, இந்த நாடக காட்சி சட்டு சட்டுன்னு திரைய மாத்திடுவா பாருங்க, அதை போல இவரும் மாத்திட்டார். முதல்ல ஆழ்வார் அவதரித்தார்னு சொன்னார், யோகத்துல கொண்டு போய் அமர்த்தினார். அமர்த்தி விட்டு இதுக்கு முன்னாடி மதுரகவி ஆழ்வார் அவதரித்தார்னு பார்ப்போம்னு அவர் வந்தாத்தான் இவர் கதை மேல ஓடும். அதனால மதுரகவி ஆழ்வார் கதையை சொல்லிட்டார். மறுபடியும் இப்போ தாயார் தகப்பனார் நம்மாழ்வாரை கொண்டு போய் பொரிந்திரன் பிரான் முன்னே எடுகிறார்கள். திருக்குருகூர் திவதேசத்து பெருமாள் ஆதிப்பிரான் மூலமூர்த்தி ஆதிநாதன் திருநாமம். உற்சவமூர்த்திக்கு பொலிந்திரண்டபிரான்னு திருநாம். ஒன்னும் தேவும் உலகமுயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னடு தேவரலகோடு உயிர் படைத்தான். குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மத்தத் தெய்வம் நாடுகிறே. பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்லை போற்றுமினே. எங்கெங்கயோ தேடின் தேடின் போரிலே கிடைக்க போறதில்லை. ஓடி ஓடி பல்வடிகால் வழியேற கண்டீரே. எங்கெங்கயோ ஓடி ஓடி போய் தேடி நிறைத்தனாலும் உங்களுக்கு மோஷம் கிடைச்சதா? வேண்டாம், இங்க வாங்கோ. பொலிந்து நின்ற பிரானை பற்றுங்கோள். ஜகத்துக்கே காரணபூதன் பகவான் தான். ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசான நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி என்று ஒன்னுமில்லாத காலத்துல இந்த பகவான் தான் லோகத்தை படைத்தார். அவன் திருநாமத்தை சொல்லுங்கோள் என்ன ஆழ்வாரே மேல தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கார். அதே போல உற்சவமூர்த்தி பொலிந்திரன் பிரான் அவன் முன்னே கொண்டு போய் நிறுத்த இவருக்கு மாறனன்னு திருநாமம் சாத்தி தயார் தப்பனார். இவருக்கு மாறன்னா பிறந்த குழந்தை அழலே கால கைய உதைக்கலே பால் குடிக்கலையோ இல்லையோ. உலக இயல்பிலிருந்து மாறி இருந்தபடியால் மாறன் காரி என்பவருக்கு பிறந்தபடியாலே காரி மாறன். அதுக்கப்புறம் சடகோபன்கிற நம்மாழ்வாருடைய இயற்பெயர். இவருக்கே சடகோபன் சடம் சடம்ங்கிறது ஒரு வாயு மாதாவனுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வராரோ இல்லையோ. அப்ப நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞானம் இருக்கும், உள்ள இருக்கச்சே ஞானம் இருக்கும். ஆனா வெளியில வரச்சே இந்த சடம்ங்கிற வாயு வந்து நம்மள மூடி ஞானத்தை எல்லாம் ஒழுங்கு அடைச்சிரும். வாழ்நாள் முழுக்க நம்ம முயற்சி பண்றது அதை ஓட்டலாமா ஓட்டலாமான்னு விட்டுதான். இதுதான் நம்ம கடைசியில ஓட்டவே முடியறதுல புறப்பட்டே போடுறோம்னு வச்சுங்க. ஆனா ஆழ்வார் அதை அவதரிக்கிறச்சே சடம்ங்கிற வாயு மூடுறதுக்கு வந்தது. அதை தன் காலால ஓங்கி உதச்சு ஹும் ஹும் அப்படின்னு சொல்லி ஓட்டி விட்டுட்டாராம். அப்ப சடம்ங்கிற வாயுவை கோபித்தபடியாலே சடகோபர் என்ன ஆழ்வார் திருநாமம். இது ஆங்கிலத்தில் எழுதுறேன்னு பெயர் வைத்துக் கொண்டு சட கோப ச ச சிவ ச ட சட ரெண்டாவது ட கோ க முதல் க. பல பேர் ஆங்கிலத்துல மூணாவது கா போட்டு எழுதி விடுறா. எழுதினா என்ன ஆகும்னா கோபன் வருமா? சடகோபன் கோபன்னா காப்பாத்துறவர் அர்த்தம். சடங்கிற வாயுவை நன்கு ரட்சித்து கொடுத்தவர் அப்படின்னு ஆயிடு. அவர் அதை கோபிச்சு ஓட ஓட விரட்டி இருக்கார். ஆனா நம்ம ஆங்கிலத்தில் எழுதுறோம்னு சடகோபான்னு எழுதிடக்கூடாது இல்லையோ. அப்ப சடகோப முனிம்பந்தே சடானாம் புத்தி தூஷகம். சடம் முதலான வாயுவை ஓட்டி விடுறார். நம்மிடத்துல அஜ்ஞானத்தையே ஓட்டி விடுகிறார். அவ்வாழ்வாருக்கு சடகோபர் காரிமாரர் என்ன இப்படி பல திருநாமங்கள். அவரை வண்ணச்சிறு தொட்டிலே வளர்த்தி இவரை புத்திர பிரதிபத்தி பண்ணாமல் எங்கள் குடி கரசே. இவர் நம்ம பிள்ளையா? இது எப்படி நம்ம பிள்ளைன்னு சொல்ல? கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையர் நெண்ட பெறுவரே பெறுவான்னு சொன்னா கண்கள் நீர்மல்ல இருக்கிறபடியால் எம் பிள்ளை இல்லை எங்கள் குடி கரசு. இவன் தான் நமக்கு அரசுன்னு வளர்த்து கொண்டு வந்தார்கள். அப்போது பரமபதநாதனும் சேனாபதி அழைத்து நீர் போய் நம்மாழ்வாருக்கு மந்திர மந்திரார்த்தங்களையும் திரவிட வேதத்தையும் உபதேசித்து வாரும் என்ன. அப்ப பெருமாள் விஷ்வசேனருக்கு ஆணையிடுறார். அவர் அம்சமா தான் இவர் அவதரிச்சிருக்கார். விஷ்வசேனரை பார்த்து சொல்ற, நீர் கீழே போம் சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணும். அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி திருமந்திரந்தயன் சரமஸ்லோகத்தை உபதேசித்து திராவிட வேதத்தையும் உபதேசித்து வாரும். அப்ப திராவிட வேதம் எப்பவுமே இருக்கு, அது ஆழ்வார் புதுசாக பாடவில்லை. எப்படி சம்ஸ்கிருத வேதம் எப்போதும் உண்டோ திராவிட வேதமும் எப்போதும் உண்டு. ஆக திராவிடம் சம்ஸ்கிருதத்துக்கு எந்த விதத்திலையும் குறைந்தது கிடையாது. ஆகஸ்தியமும் அனாதின்னு சொல்லுவார்கள். அகஸ்திய மகர்ஷியாலே, அதாவது புதிக மலச்சாரர்ல அகஸ்திய மகர்ஷி இருந்தாரா, அவரால் நன்கு பிரச்சாரம் பண்ணப்பட்ட தமிழ் சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரானது. சம்ஸ்கிருதத்துக்கு நிகரான தமிழ், சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரான வேதாந்தம், வேதாந்தமாகிற தமிழ் வேதாந்தம். அதனாலதான் எல்லா திவதேசங்கள்லயும் இன்னைக்கு அவ்வளவு தூரம் அது பாடப்படுறது. இல்லைன்னா நாதமுனிகளால சுலபத்துல இதை ஏற்படுத்திருக்க முடியுமா? புதுசாய் பாடியதான் ஒரு நாலு பாட்டு எழுதினா கோவில பாடுவாளன்னா பாடுறாபடி இருக்காதுன்னு வச்சுங்க. அதனாலையும் பாட போறதில்லை. அப்படியே இருந்தா கூட யாரும் ஒத்துக்க மாட்டான். ஆனா இப்ப நாதமுனிகள் காலத்திலேருந்து 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படுறது என்ன, அது சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகரான திராவிட வேதம்ங்கிறதுனாலே இப்படியாய் விஷ்வசேனர் எழுந்துருளி இவருக்கு வேத வேதாந்தங்களை எல்லாம் உபதேசித்துட்டு சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி ரகசத்திரயத்தையும் உபதேசித்து நிகில புருஷார்த்தங்களையும் திராவிட வேதங்களையும் உபதேசித்து திவ்ய ஞான சம்பன்னராக்கி எழுந்துருளினார். இவருக்கு அனைத்து ஞானமும் ஏற்படும்படி அவர் அனுகிரகிச்சார். அதுவே மயர்வர மதிநலம் அருளினது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஐயன் திரிபர பக்தி ரூபாவன்ன ஞானத்தை அனுகிரகிச்சு போயிட்டார். அப்ப இவர் பிரயத்தனம் ஏதும் இல்லாமல் இவர் அவதரித்ததே காரணமாக பெருமான் நிருகேதுகமாக இவ்வாழ்வாரை தன்வசப்படுத்திக் கொண்டு எல்லா அர்த்தங்களையும் வருஷிச்சுட்டார். அதனால இவர் ஓரிடத்துக்கு பாடசாலைக்கு போனதில்லை, ஒரு பிரயத்தனமும் பட்டதில்லை. வால்மீகி பகவான் தர்மவீர ஞானத்தாலே தெளிந்து திருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போல் அன்னியே அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து மூவாறு மாசம் மோகித்து தாழ்ந்த ஸ்வரங்களாலே நூற்கரை விவரனு நாயனார் ஒரு இடத்துல சாதிக்கிறார். வால்மீகி மேல 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 24,000 ஸ்லோகங்களை பாடிட்டார். அவர் தாம் பிரயத்தனப்பட்டு சம்பாதித்த ஞானம் பக்தி வைராக்கியம். ஆனா நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடுறதுக்குள்ள 6 மாசம் மோகிச்சு மயக்கமா உழுதுருவார். அடுத்த பாட்டுக்கு அவர் மெதுவா எழுந்திருக்கணும், அப்புறம்தான் அவரால் பாடுறதுக்கே முடியும். ஏன் சுவாமி இவர் இவரை பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கலையே, பகவத் அனுகிரகத்தாலே மயர்வர மதுநடம் அருள பெற்றிருக்கார். அதனால சோகிக்கிறார், மோகிக்கிறார், மயங்கி படுறார், மேலே இவரால் பாடவே முடியறதில்லை. இப்படியாக இவர் வளர்ந்து கொண்டு வந்த போது இன்னும் திருப்புலி ஆழ்வாரடியில தான் ஆழ்வார் இருக்கார். இவ்வாழ்வார் தாம் சுஜ்ஞான கன பூர்ணத்வா திந்திரணி மூல சம்சிரையா பால ஆஷோடசாப்தாத்து மூக தாங்கமா என்று சொல்லுகிறபடியே திருப்புலியாழ்வார் அடியிலே 16 திருநக்ஷத்திரங்கள் அவளுக்கு இருக்க, 16 கல்யாண குணங்கள் ராமனுக்கு இருக்கா? வால்மீகி முத முதல்ல நாரதர் இடத்துல கேட்டாரோ இல்லையோ, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேணச்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா தித்யுமான் கோணசூயகா வித்வான் கஹா கஸ்தமர்த்தஸ்ய கஸ்யைக பிரியதர்சனா. வரிசா 16 கேள்வி கேட்டாரோ இல்லையோ, 16 குணங்கள் நிறைய பெற்றவன் ராமச்சந்திரன் சந்திரமண்டலத்தை போலே, அதே போல 16 திருநக்ஷத்திரங்கள் நிறைய பெற்றவர் நம்மாழ்வார். நிறைஞ்சுட்டார், பூரணராக எழுந்தருள் இருக்கிறார் இப்போது. ஆனா அவர் பேசறதில்லையே, தண்ணீர் குடிக்கிறதில்லையே, சாப்பிடறதில்லே. அதை பார்த்து தாயார் தகப்பனார் நினைக்கிறாளாம், திருக்குறுங்குடி நம்பிக்கை நாம் செய்ததன் நாம் ஏதானு பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோமா, தானே வந்து பிறக்கிறேன்னு சொன்னாரே, பிறந்தவர் இங்க பேசவே மாட்டேங்கிறாரே. மதுர்கவிகளும் கேட்டருளி இருக்க செய்தே ராத்திரி ஜலசங்கா நிவர்த்தியமாக புறப்பட்டவர். மதுர்கவியாழ்வார் வடதேசத்தில் இருக்காரோ இல்லையோ, தென்தேசத்து வைபவம்லாம் அவருடைய செவிக்கு போறது. நம்ம ஊர் பக்கத்துல ஒரு மகா யோகி இருக்காரா, பேசறதே இல்லையா, எப்போதும் தியானத்தில் இருக்காரா, இந்த பெருமையெல்லாம் மதுரகவிகளுக்கு போச்சு. அப்போது ஒரு நாள் இரவு பொழுதிலே வந்து பார்த்தபோது தெற்கு திச கோடியில பெரிய ஜோதிஷ் தெரிஞ்சது. திகு திகு திகுன்னு கத்தி எறுகிற ஒரு அழகான ஒளி. அந்த ஒளியை கண்டவர், இது என்ன ஒளியாக இருக்கும், முதல் நாள் அக்னி ஏதோ கிராமம் பிடிச்சு எரியறது அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுட்டார். மறுநாள் ராத்திரி எழுந்திருந்து பார்த்தா அதே போல ஜோதிஷ் தெரிஞ்சது. அதற்கு மறுநாள் எழுந்திருந்து பார்த்தா அதே ஜோதிஷ் தெரிஞ்சது. ஓ, பின்னையும் 2-3 நாள் இப்படியே கண்டு இது பிராகிருத தேஜஸ் அன்று, இது பிராகிருதமான உலகத்தின் ஒளி அல்ல, இது திவ்யமயமான தேஜஸ் தெரிஞ்சுட்டார். அப்ராகிருத திவ்ய தேஜஸ்தா இருந்தது. இக்காரணத்தை நாம் பரீட்சிப்போம், இது என்ன தேஜஸா இருக்கும், என்ன ஒளியா இருக்கும், எங்கெந்த நெருப்பு பரீட்சிக்கணும்னு பகல்லாம் படுத்துன்னு தூங்குவார், ராத்திரி ராத்திரி எழுந்திருப்பார். அந்த ஒளி எங்கிருந்து வந்ததோ அதை நோக்கி கிடுகிடுன்னு தெற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். பகல் பொழுதாருந்தான் தூங்கிப்படுவார், ஏன்னா ஒளி தெரியாது. ராத்திரி பொழுதாருந்தா முழிச்சுப்பார், அப்பதான் ஒளி தெரியும். இப்படியே தெற்கே தெற்கே நடந்து வர திருவேங்கடத்தையே தாண்டிவிட்டார், திருவரங்கத்தையே தாண்டினார். திருவரங்க பெருநகரிலே சோதிக்க ஒருவேளை பெருமான் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியிலே நடுவில் சயனிச்சிருக்காரே, அந்த சயனமே ஒளியாக இருக்குமோ, இது பெருமானுடைய திவ்ய தேஜஸோன்னு பார்த்தார். இது பரஞ்சோதி அல்ல, அந்த சோதி எங்கோ இருக்கலாம், அந்த சோதி அரங்கமேய வந்தனனை அந்தனரதம் சிந்தையானவென்னு அளப்பெரி ஆறுவதான சீவைகுண்ட ஜோதிஷே திருவரங்க ஜோதிஷாக இருக்கும் நினைத்து பார்த்தார். அதுவும் ஜோதிஷ் அல்ல, அங்கிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். திருமாலெடுஞ்சோலை கள்ளழகன் ஜோதிஷாக இருக்குமோ, அல்ல, அங்கிருந்து தெற்கு நோக்கி வர திருக்குருகூர் அளவுக்கு வந்துட்டார். ஓ, திருக்குருகூர்ல தான் இந்த ஜோதிஷ் எங்கோ இருக்கிறது என்ன நினைச்சவர் மாடமாளிகை சூழ்ந்த அழகாய திருக்குருகூரிலே சென்று அப்பால் பார்த்து காணாமையாலே இது இங்கேயாயிருக்கும். ஆழ்வார்த்த நகரிக்கும் வந்தார், ஆழ்வார்த்த நகரியை தாண்டி தெற்க போனா சோதி தெரியல. ஓ, அப்படின்னா இது இந்த இடத்துல தான் இருக்கு, இது வரைக்கும் வடக்கேந்து தேடின்னு வந்தோம், இது வரைக்கும் வந்துட்டோம், இனிமே தெற்க போனா இந்த சோதி தெரியல, அப்ப ஆழ்வார்த்தன்னுகிறது தான் இந்த ஜோதிஷ் இருக்கு என்று நினைத்து அப்போதுதான் கண்ணில் பட்டார் ஆழ்வார். பத்மாசனோபவிஷ்டம் பரபதயுகளே நிவிஷ்ட சைதன்யம் பரதத்துவ போதமுத்திரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே. பரதத்துவத்தை உபதேசிக்கக்கூடிய போதமுத்திரை ஞானமுத்திரையோட நம்மாழ்வார் எழுந்துள்ளிருந்தார். செவித்தார், இவர் பேசுவரா பார்ப்பரா, உயிர் இருக்கா உயிர் இல்லையா, ஏதும் அவருக்கு புரியல. முதல்ல இது சைத்தன்யம் இருக்குமா உயிர் இருக்கா இல்லையா தெரிஞ்சு போங்கிறதுக்காக ஒரு கல்லை எடுத்து போத்தார். இவருக்கு சைத்தன்யம் உண்டோ செவி கேட்குமோ என்று பரீட்சிக்காக ஒரு குண்டுக்கல்லை எடுத்து அவர் முன்னே போட, ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவர் முன்னாடி போட, அது கேட்டு திடுக்கென்று திருக்கண்களை மலர விழித்து, அதை கேட்டு சடக்கென்று திருக்கண்களை மலர விழித்தார். மதுர்கவியாழ்வார குளிர கட்டாட்சித்தார் ஸ்ரீ மதுர்கவிகளும். இவருக்கு வாக்கு உண்டோ இல்லையோ, உயிருக்கு தெரிஞ்சு போச்சு, பேசி வர மாட்டாரா, கேள்வி கேட்டா தான் தெரியும். பேசுவரா மாட்டாரான்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையோ. கேட்போங்கிறதுக்காக அடுத்த கேள்வி கேட்டுட்டார். சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் கேள்வி கேட்டார். முதல் முறையா தன் திருவாய் மலர்ந்து அருளி நம்மாழ்வார் ஆச்சரியமா பதில் சொல்றார். தொடங்கறச்சேவே அகாரோவை சர்வா வாக்கு, அகாரத்திலையும் பேச ஆரம்பம், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். இவர் கேட்ட கேள்வி சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். அவர் சொன்ன பதில் அத்தை தின்னு அங்கே கிடக்கும். அவர் சொன்னது இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் சொன்னது அவருக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு இப்ப ரெண்டுமே புரியல. இவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு தெரியல, அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியல. ரெண்டு அர்த்தம், ரெண்டு நிர்வாகம் உண்டு. சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். சத்தது ஞானசூன்யமான நம்ம உடல். இதுக்கேது உயிர், இது வெறும் உடல் தானே, ஆத்மா தானே உயிர், ஆத்மாவுக்கு தானே ஞானம் உண்டு. அப்ப சத்தத்தின் வயிற்றில் அஞ்ஞானத்தோடு இருக்கிற அதாவது அச்சேதனமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே சிறியது பிறந்தால் அணுமாத்திர சொரூபனா சிறிய வடிவனான ஜீவாத்மா பிறவி எடுத்துக் கொண்டால், சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தான ஜீவாத்மா ஒரு சரீரத்தை எடுத்துன்னு பறக்கிறான்னு வச்சுப்போம், எத்தை தின்னு எங்கே கிடக்கும். அவர் எதை அனுபவிப்பார், எங்கேயே கிடப்பார். ஆழ்வார் பதில் சொன்னார், அத்தை தின்னு அவர் எடுத்திருக்கிற சரீரத்தின் புலன்கள் அனுபவத்தையே பண்ணிக்கொண்டு கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம். அதனால அத்தை தின்னு சரீர அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அங்கேயே கிடக்கும், அடுத்தடுத்து சரீரத்தை எடுத்துன்னு பிறந்து கொண்டே இருப்பார். இதுதான் இந்த ஆத்மாவுக்கு நடக்கிறது. அப்ப எத்தை தின்னு எங்கே கிடக்கும் அவர் கேட்டார், அத்தை தின்னு அங்கே கிடக்குன்னு பதில் சொல்லிட்டார். இதோட முடிச்சுட்டோம்னு வச்சுங்க, அப்ப என்னாகும், சரி சரி ஆழ்வாரும் பிறந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டார், இனிமே உபன்யாசமே வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வந்துருவா. ஏன்னா அவரே சொல்லிட்டு போட்டாரோ இல்லையா, பிறந்துட்டே இருக்க வேண்டிதான். அப்படி அர்த்தம் அல்ல, பிறவியிலிருந்து விடுதலைக்கும் அவ்வாழ்வார் பதில் சொல்லணும் இல்லையோ. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால், இப்ப ரெண்டாவது நிர்வாகம் பார்ப்போம். செத்தது செத்ததை போல இருக்கிற ஜீவாத்மாவே, அப்படின்னா அஜ்ஞானத்தில் இருக்கிற ஜீவாத்மான்னு வச்சுப்போம். அவருக்கு ஞானோதயமே இல்லை, சத்ததுக்கு சமமா தான் இருக்கார். சிறியது பிறந்தால் ஒருவேளை ஆச்சாரிய அனுகிரகத்தால துளி ஞானம் ஏற்படுறதுன்னு வச்சுப்போம். செத்ததான ஜீவாத்மா அதாவது அஜ்ஞானத்துக்கு சமமா, செத்ததான சரீரத்துக்கு சமமா ஆத்மா இருக்காருன்னு வச்சுப்போம். சிறியது பிறந்தால் ஒரு துளி கீற்று போலே ஞானம் ஏற்பட்டால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும், எதை உபாயமாக பற்றும், எதை புருஷார்த்தமாக அனுபவித்து கிடக்கும், எந்த வழியை பிடித்துக் கொள்ளும், எதை அடைந்து அனுபவிக்கும். கேட்ட கேள்வி இவர் சமாதானம் சொல்றார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும், பெருமானுடைய திருவடிகளையே தின்னும் உபாயமாக பிடிச்சுக்கும், அங்கே கிடக்கும், அந்த திருவடிகளில் கைங்கேதத்தை பண்ணிக்கொண்டே கிடக்கும். அது சரியா போச்சே இப்போ, ஏன்னா முதல்ல இருந்தது ஆபத்து, ரெண்டாவது இருக்கிறது சம்பத்து. அப்ப எத்தை தின்னு எங்கே கிடக்கும், பகவான் திருவடிகளே உபாயமாய், அந்த திருவடிகளில் கைங்கேதமே புருஷார்த்தமாய், அத்தை தின்னு அங்கே கிடக்குன்னு பதில் சொன்னார். ரொம்ப ஆனந்தமா போச்சு முதற்கவி ஆழ்வாருக்கு. நம்ம ரொம்ப நாளா தேடிந்த அர்த்தம் கிடைக்காது இருந்தது, இப்ப கிடைக்க போச்சு. என்ன சாஷ்டாங்க பிரணாமமாக தாளும் தடக்கையும் கூப்பி விழுந்து சேவித்து மேவினேன் அவன் பொன்னடியும் மெய்மையே, இந்த திருவடி எப்ப கிடைக்கும் தான் தேடிந்தேன். இத்தனைக்கும் வயசுல ரொம்ப மூத்தவர் முதற்கவிகள், கூறத்தாழ்வான் ராமானுஜருக்கு வயசுல மூத்தவர் தான். அதே போல இங்கேயும் இவரே வயசுல மூத்தவன் தான், நம்மாழ்வாருக்கு முதற்கவி ஆழ்வார் மூத்தவர். இங்கே மூத்தவர் இளையவர்ங்கிற பேச்சில்லை, யார் ஞானத்தாலே மூத்தவன் பகவத் பிரேமத்தாலே மூத்தவனார் அப்படி இருந்து அவரிடத்துல அர்த்தங்களை வாங்கிக்க வேண்டியதுதான். இப்படியாய் தத் பதாம்போஜ தன் நாம கீர்த்தன தத் கிங்கர விருத்திகளுமே யாக ஆழ்வாரை சதானுபவம் பண்ணிக்கொண்டு எழுந்திருக்கிற அளவிலே இப்படி நம்மாழ்வார நன்கு அனுபவிச்சுட்டே இருந்தார். ஆதிதேவோ ஜெகநாதா வாசுதேவோ ஜெகத்பதி சதுர்புஜ சாமளாங்கா பரமே வியோம்னி திஷ்டதி என்று சொல்லுகிறபடியே சர்வ காரண பூதனுமாய் இவா ரெண்டு பேர் இப்படி இருக்கிறச்சே பெருமாள் வந்தார். தன்னுடைய அனைத்து அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தை காட்டி கொடுக்க ஆழ்வார் பெருமாளை நன்னா சேவிச்சின்றார். பக்கத்தில் இருக்கிற பிராட்டிமார்கள் நித்தசூரிகள் அனைவரோட பெருமாள் சர்வஸ்வதானம் பண்ணி தன்னையே காட்டி கொடுக்க, இதை கிழிய ரெண்டு மூணு ஆழ்வார் கதையில பார்த்தோம். பெருமான் தன்னையே காட்டி கொடுக்கனா அப்புறம் தான் இவ பாடவே ஆரம்பிக்கிறார். பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். பகவத் தரிசனம் கிடைச்ச உடனே பீரிட்டெழுந்த காதலாலே இவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். மயர்வர மதிநலம் அருள பெருமானே பக்தி ரூபாவன்ன ஞானத்தை கொடுத்தார். மயர்வர மதிநலம்னு போச்சுற மொழியோ, மதினு சொன்னா ஞானம், நலம்னு சொன்னா பக்தி, மதிநலம்னா ஞானமே முதிர்ந்திருக்கிற பக்தி. கேவல பக்தியும் அல்ல, கேவல ஞானமும் அல்ல. கேவல பக்தி இருந்தா தத்துவார்த்தமே தெரியாது போடும், கேவல ஞானம் இருந்தா பக்தி இல்ல அன்பே இல்லாத போடும். அதனாலதான் பக்தி ஞானம், ஞானம் முதிர்ந்திருக்கிற பக்தி, பக்திஷ்ட ஞான விசேஷகான்னு சொல்லுவார்கள். அதைத்தான் மதிநலமாக ஆழ்வாருக்கு பெருமான் அருள தனக்காகவே ஆழ்வாரை திருத்தி விட்டார். நெறிஞ்சி முள் காடா இருந்துதான் பிருந்தாவனம். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு கண்ணன் யோசிச்சுட்டே இருந்தார், நம்ம எல்லா பசுமாடுகளுக்கும் மேயறதுக்கு நிலவானும் ஒரே சங்கல்பம், நாளை காத்தால பிருந்தாவனம் நெருஞ்சி முழ்காடு நல்ல மேய்ச்சல் நிலமா மாறணும் மாறிபடுச்சு. இது யாரும் பிரார்த்திக்கவே இல்லை. இப்போ பிருந்தாவன போய் கண்ணனே என்ன நல்ல மேய்ச்சல் நிலமா மாத்துன்னு கேட்டுன்னு கேட்கவே இல்லை. கதாம் விருத்திம பீப்சதா சுபேன மனசாத்தியாதம் கவாம் விருத்திம பீப்சதா பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்ரிஷ்ட கர்மனா அக்ரிஷ்ட கர்மனா. ரொம்ப சுலபமா காரியம் பாக்குற கண்ணனாலே நெருஞ்சி முழ்காடான பிருந்தாவனம் மேய்ச்சல் நிலமாக மாற்றப்பட்டது சங்கல்பத்தால் தன் பிரயோஜனத்துக்காக. அதே போலத்தான் நம்மாழ்வாரும் நெருஞ்சி முழ்காடா இருந்தார். இன்னைக்கு இப்பேற்பட்ட ஆழ்வார் ஆச்சாரியன் ஆயிட்டார். ஆனது ஆறாலே பெருமான் தான் திருத்தனம் நாசப்பட்டார். அதனால நிருகேதுகமாக விஷயீகரித்தார். முன்னமே முதல் முன்னமே இவருக்கு அனைத்தையும் அருள்வித்து எல்லா அர்த்தங்களையும் சாதித்து இனி நீர் பாசுரம் பாடலாம் என்று பெருமான் அனுமதி கொடுக்க அப்பாழ்வார் பாட ஆரம்பிச்சது நாலு திவ்ய பிரபந்தங்கள். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரியது வந்தாதி, திருவாய்மொழி என்கிற நாலு பிரபந்தங்கள். அதுதான் சாதிக்கிறார். ரிச்சோ யஜூகம்சி சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச என்கிறபடியே வேத சதுஷ்டயங்களில் ருக்யஜுஸ் அதர்வணம் என்கிற வேதத்ரய சாரத்தை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதியிலே பாடி. ருக்வேதம்ங்கிறதான் திருவிருத்தம், யஜுர்வேதம்ங்கிறதான் திருவாசிரியம், அதர்வண வேதம்ங்கிறதான் பெரிய திருவாய்மொழி. இறுதியாக சாந்தோக்கிய உபனிஷத்து சமமாய் சாமவேத சமமாக திருவாய்மொழியை பாடினார். அப்ப திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, ருக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம் சாமவேத சமமாக திருவாய்மொழி பாடினார்.